ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள்னா, நமக்கு ஞானத்தை வழங்குகிறார்கள். ஞானம் என்பது என்ன? நம்ம படிக்க போறோம், இப்ப படிக்கிறதெல்லாம் ஞான விஷயமான விஷயங்கள் தான். ஆகமங்கள்ல ஞானபாதம் என்ற பகுதி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கிரியாபாதம்னு இருக்குது ஆகமங்கள்ல, கிரியாபாதம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இந்த கோயில் எப்படி கட்டணும், இந்த கோயிலுக்கு எப்படி பூஜா கிரியைகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது, யாகசாலையினுடைய நிர்மாணம் போக்குவரத்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடியது கிரியாபாதம் என்று பெயர். ஞானபாதம் என்பதை பற்றி தான் நம்ம படிக்க போறோம். இந்த ஞானம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு உயிரும் ஞானம் பெற வேண்டும், ஞானத்தை அடைய வேண்டும். ஞானம் என்பது எது? நிலைத்த பொருள், நிலையில்லாத பொருள் என்பதை பற்றி நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்க பொருள்ல எது நிலையானது, எது நிலையற்றது? நிலையான பொருள்களின் மேல் கவனம். இதை நான் சொல்றது ரொம்ப அப்டிராக்டா இருக்கும், நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும். ஏன்னா இந்த விஷயமே எல்லாமே நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டியவைகள். ஒரு புராண கதைகளை சொல்றோம்னு வச்சுங்க, பெரிய புராணம் அல்லது கந்த புராணம் சொல்றோம்னு வச்சுங்க, கேட்பதற்கும் சுலபமாக புரியும். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்டிராக்ட் ட்ரூத், அதனால வந்து நுண்மையான பொருள்களை பற்றி பேசுறோம். நம்ம வந்து மனதில் பிடிபடுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒரு முறைக்கு இருமுறையா நான் சொல்ல தயாரா இருக்கிறோம், அதனால நீங்க திரும்ப வேணாலும் இந்த விஷயம் தெரியலன்னு கேட்டுக்கலாம். கிரியாபாதங்கள், கோயிலுடைய கட்டுமான பணிகள், கும்பாபிஷேக நெறிமுறைகள், யாகசாலை நெறிமுறைகள், பூஜா விதிகள், இதையெல்லாம் சொல்றது கிரியாபாதம். இப்போ ஞானம் என்பது எது? இந்த உலகத்துல நிலைத்திருக்கின்ற விஷயங்கள், எது நிலையில்லாத பொருள்கள், இவைகளை பற்றிய தெளிவான சிந்தனை. நிலையில்லாத பொருள்களை விடுத்து நிலையான பொருள் என்பதிலே ஆழ்ந்த கவனம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம உடம்புலயே பாத்தீங்கன்னா, இதை பத்தி விரிவா பேச போறோம். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நம்ம உடல், நமக்கு பருமையாக உடலே போர்த்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய உண்மையான சொரூபம் என்பது நம்முடைய உயிர். அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம், சொல்றோம். உயிரை சார்ந்ததுதான் வாழ்க்கை, உடலை சார்ந்தது வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்து கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும். அந்த உயிரை சார்ந்த வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதுதான் ஞானம். ஆனா இந்த உடல் என்ன செய்கிறதுன்னா, உயிரை கட்டுப்படுத்துகிறது. இப்ப பாருங்களேன், உதாரணத்துக்கு நமக்கு நன்மை செய்யக்கூடியது, தீமை செய்யக்கூடிய பொருள்கள் உலகத்தில் நிறைய இருக்குது. ஆனாலும் நன்மை செய்யக்கூடிய பொருள்களை விட நம்ம விரும்பி தீமை செய்கின்ற பொருள்களையே நம்ம ஏற்கிறோம். ஐம்புலன்களுக்கும் எது சுகம் தருகிறதோ அந்த பொருள் நமக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. அது நன்மை தரக்கூடிய பொருளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப பாகற்காய் மிக கசப்பாக இருக்கிறது, அது உடலுக்கு நல்லது, நம்ம விரும்பி சாப்பிடுறோமா? இல்ல. இந்த இனிப்பு வகைகள் நமக்கு மிக பிரியமாக இருக்கிறது, ஆனால் உடலுக்கு தீமை தருகிறது, அதை நம்ம விரும்பி சாப்பிடுறோம். இப்போ நாம் சுதந்திரமா இருக்குமா இல்லையா? உதாரணத்துக்கு இந்த விஷயமா எடுத்துங்க. இப்போ நமக்கு நன்மை செய்கின்ற பொருள்ல நம்ம எடுத்துக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்ல, தீமை செய்கின்ற பொருள்ல நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு விருப்பமா இருக்கும். அதை மீறி நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மனசு தூண்டுது, உடனே நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடுறோம். போய் அந்த தேவையில்லாத பொருளை எடுத்து நாம சாப்பிடுகின்றோம். அப்போ இந்த புலன்களுடைய கவர்ச்சிக்கு, புலன்களுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம உட்பட்டு போயிடும். அது மாதிரி மனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கிறோம், உடல் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கிறோம். அப்ப நம்ம கட்டுப்பட்டு போயிடுறோம் இல்லையா, எதுக்காவது கட்டுப்பட்டு போயிடுறோம் இல்லையா. ஆகவே இப்படி கட்டுப்பட்டு போவதினால்தான் நமக்கு துன்பமும் கவலையும் பயமும் நமக்கு ஏற்படுகிறது. ஆகவே உண்மையான அறிவை ஏற்படுத்தி நம்ம எல்லாம் மிக சுதந்திரர்கள். இறைவன் ஒருவனை தவிர மற்ற எதுக்கும் நம்ம வந்து வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உயிருக்கு நலம் சார்ந்த விஷயங்களையே நாம் தேட வேண்டும். உயிர் அறிவுடைய பொருள், இறைவன் பேரறிவுடைய பொருள். நாம் தேட வேண்டியது நிலைத்த பொருளாகிய இறை இன்பம், இறை அருள். உடல் வாழ்க்கை நடைபெறுவதற்கு குறைந்தபட்ச தேவைகளை உடலுக்கு நாம் செய்ய வேண்டியது, அதை நிராகரிக்க சொல்லவே இல்லை. அந்த உடல் வாழ்க்கைக்கு என்ன அடிப்படையான தேவைகளோ அதெல்லாம் உடலுக்கு கொடுக்கணும். ஏன்னா கடவுள் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே, அப்ப உடம்ப வளர்க்கணும், உடம்புக்கு சரியான போஷாக்கு செய்யணும், அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். மிகைப்பட்ட சுகபோகங்களில் ஆழ்த்தக்கூடாது, உயிர் வளர்ப்பதற்கான காரியங்களில் ஈடுபட வேண்டும். இதுதான் ஞானம், அறிவு. அதாவது உயிருக்கு தொடர்பான, உயிரை மேம்படுத்தக்கூடிய, உயிரிலே உயிரை மறைக்கக்கூடிய அறிவினுடைய தடைகளை எல்லாம் விலக்கி எடுத்து உயிரை ஒளி பொருந்தியதாக, உயிரை முக்காலமும் உணர்ந்ததாக நான் ஆரம்ப வகுப்போடு சொன்னேன் உங்களுக்கு. அதாவது ஒவ்வொரு உயிரும் ஜீவன் முக்தனாகும் தகுதியை படைத்தது, முக்காலமும் திரிகாலமும் உணரக்கூடிய ஆற்றல் படைத்தது. இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு நம்மளை வந்து அந்த அறிவு உயிர் அறிவை மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த திரைகளை எல்லாம் நீக்கினால் உயிரினுடைய உண்மையான அறிவு வெளிப்படும். அந்த ஞானத்தை ஏற்படுத்துவது சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்தினுடைய குறிக்கோள். அறிவு தெளிவு ஏற்படும். இந்த சைவ சித்தாந்தம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், இப்ப நமக்கு எதிர வந்து யார் உட்கார்ந்தாலும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது கூட நம்மாலே சொல்லிவிட முடியும், ரொம்ப சுலபமா சொல்ல முடியும். இவர்கள் எந்த தரத்தில் இருக்கிறார்கள், எந்த அடிப்படையில் நின்று பேசுகிறார்கள், இவர்கள் சுயநலத்தின் அடிப்படை, யாரே வந்து நம்மளை மயக்கினாலும் நம்ம மயங்க மாட்டோம். ஏன்னா சைவ சித்தாந்த உண்மைகள் நமக்கு தெரியும். நம்மை வசப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வெளியில இருந்து வந்தா இவங்க இந்த அடிப்படையில் நின்று பேசுகிறார்கள், இந்த காரணத்தினால பேசுகிறார்கள், இவர்களிடம் நம்ம தொடர்பு வச்சுக்கலாம், வச்சுக்க வேண்டியதுங்கிறத கூட நம்ம சைவ சித்தாந்த அறிவு உங்களுக்கு ஏற்படுத்திடும். உலகியல் வாழ்க்கை கூட நமக்கு மிகச் சிறப்பாக நடைபெறும். பிறருடைய எண்ண ஓட்டங்கள் மிக தெளிவாக நமக்கு விளங்கும். இதில் உள்ள செய்திகள் அப்படிப்பட்ட செய்திகளை நமக்கு. அதனால்தான் இப்படிப்பட்ட உயர்ந்த உண்மைகளை எத்தனை நூல்கள் கற்றாலும் அந்த நூல்களிலிருந்து நாம் தெளிவாக பெற முடியாது. விளக்கு ஒன்று இன்னொரு விளக்கை ஏற்றுவது போல இந்த விஷயங்களை தெரிந்து அனுபவமுடைய அருளாளர்கள், அந்த அருளாளர்கள் வந்து முடிவு உட்கார்ந்துருக்காங்க. இந்த அருளாளருடைய வாக்கை தான் நாம் பேசுகிறோம், என்னை மையப்படுத்தி நான் சொல்லலை, தேசு தேசு அப்படி நினைக்காதீங்க. நம்முடைய பேசுற பேச்செல்லாம் இவங்க சொன்னதுதான். இந்த உட்கார்ந்துருக்காங்களே, இந்த நாலு பேர் உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவர்கள் இறைவனிடமிருந்து வந்த கருத்துக்களை ஏற்று நமக்கு வழங்கியவர்கள். தமிழ் மொழியில இவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். கடவுள் தான் இந்த உண்மைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார், சிவபெருமான் தான். அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமையன் திகழாதே திருவடியினையை பிரிவினை அறியா நிழல் அதுபோல. இது மணிவாசகருடைய வாக்கு. அருவரத்தொருவன் அவனில் வந்து, அதாவது மாயைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த மண்ணுலகத்துக்கு வான்பழித்து இம்மன் புகுகிறான், மண்ணுலகத்துக்கு வருகிறான். எப்படி வர்றாவன் அப்படின்னா குருநாதராக வருகிறான். அருவரத்தொருவன் அவனினா பூமி, அவனில் வந்து குருவரனாகி, மணிக்கவாசகருக்கு குருவரனாகத்தான் காட்சி தருகிறான். குருவரனாகி, குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையன் திகழாதே. ஆகவே சரியான ஆச்சாரியான் ஒருவனை சாதாரண மானுட தேகம் எடுத்து வந்தவன் என்று நீ கருத வேண்டாம். சிறுமையன்றிகளாதே, அதை தாழ்வாக நினைக்காதே. இறைவன் தான் இந்த வடிவத்தில் குருநாதனாக எழுந்து வந்திருக்கிறான் என்பதை உணர வேண்டும். அருவரத்தொருவன் அவனில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையன்றிகளாதே, திருவடி இணையை பிரிவினை அறியாது நடலது போல தொடர வேண்டும். சாமி அப்படி மடிச்சு காலை போட்டு உட்கார்ந்துருக்கார் வீராசனத்துல, சின்முதிரை வச்சு உட்கார்ந்துருக்கார் சுவாமி திருப்பெருந்துறையில. அவர் அப்படி மடிச்சு கால் போட்டு இருக்கும்பொழுது லேசாக அந்த கால் அசைகிறது. மணிவாசகருடைய பார்வை அந்த திருவடிய நிழல் போல தொடர்கிறதாம். இந்த திருவடி தான் நமக்கு ஞானம் வழங்குகின்ற திருவடி. அருபரத்தொருவன் அவனில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையன் திகழாதே திருவடியினையை பிரிவினையறியான் நிழலது போல. நிழல் நம்மளை எப்படி தொடர்கிறதோ அப்படி ஆச்சாரியர்களாகியவருடைய திருவடியினையை நாம் நிழல் போல தொடர்ந்தால் நமக்கு ஞானமானது பள்ளமடை திறந்து வீழ்வது போல நம்மிடம் வந்து சேரும். ரொம்ப முக்கியமான கருத்துங்க, இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது வந்து நாலாவது அகவல்ல 75-78 வரி வரலாம். நீங்க அந்த அப்புறம் சொல்றேன். அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையன் திகழாதிய திருவடியினையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாத திசை என்பு நைந்துருகி நெக்கு நெக்கேங்கினாலும் அப்படி நிறைய சொல்லிட்டு போறார் அவர். நமக்கு வேண்டிய பகுதியை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆகவே குருநாதனுடைய திருவடியை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், நிழல் எப்படி நம்முடைய உருவத்தை பின்பற்றி தொடர்ந்து வருகிறதோ அதுபோல இந்த குருநாதருடைய திருவடியை நாம் பின்பற்றி நடந்தால், எப்படி பின்பற்றி நடக்கிறதுனா, இப்ப ஒரு உருவம் போது பின்பற்றி நடக்கிறது, இப்ப பருமையா இந்த குருநாதர் உட்கார்ந்துருக்காரு அடிய திருவடியை பார்த்துட்டு இருக்கிறது, அப்படி கிடையாது. திருவடி என்பது அவர்கள் வழங்கிய ஞானம், இப்ப பிரபாகமாக உங்களிடம் பெருகி வர இருக்கிறது அந்த ஞானம், அந்த ஞானத்தை பின்பற்றி நடத்தல். அப்படி பின்பற்றி நடந்தால் எந்த அருவரத்தொருவன் அவனியில் வருகிறானோ அந்த அருவரத்தொருவனுடைய திருவுருளை முழுமையாக நாம் பெற்றுவிட முடியும். மண்ணுலகில் வாழுகின்ற காலத்திலேயே நீங்கள் கடவுளை தரிசனம் செய்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, ஞானிகளாக, ஜீவன் முக்தர்களாக இந்த உலகத்தில் வாழும். நீங்க எந்த வேடம் இட்டிருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. சாதாரண இதே உடையில், இதே வாழ்வில், இதே நிலையில், நம்முடைய சைவம் வந்து வாழ்வியலோடு சேர்ந்த சமயம், வாழ்வையும் சமயத்தையும் நம்ம பிரிக்கவே முடியாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், பெண்ணின் நல்லாருடன் பெருந்தகை இருந்தது. அப்ப திருமண வாழ்க்கை இதற்கு தடையானா இல்ல, எந்த முறை வாழ்க்கை முறையாக இருந்தாலும் நம்ம இருந்த இடத்தில் இருந்தபடியே மனதை மட்டும் திருப்ப வேண்டிய திசையில் திருப்பிவிட்டால் நாம் முழுமையான ஞானத்தை எய்த முடியும் என்று சைவம் நமக்கு வலிமையாக உறுதியாக சொல்கிறது. நம்முடைய கடவுள் எங்க, அவர் இருக்க வேண்டிய இடம் எங்கேயோ இருக்கிறார், அவர் புறப்பட்டு வராரு பாருங்க, இந்த மண் உலகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு புறப்பட்டு வந்து இங்க வந்து அடியாருடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரதை அடியவங்களுக்கு ஆரமுதை நங்கள் பெருமானை என்றெல்லாம் மணிவாச பெருமானை சொல்கின்றார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, இல்லம்னா நம்ம வீடுன்னு சொல்லலாம், இல்லம்னா இன்னொன்னு நம்முடைய அகம், முக்கியமா அதுதான் சொல்றாங்க. இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, ஏழைகளாக, அதாவது அருளிலே நாம் ஏழைகளாக இருக்கிறோம், இன்னும் புலனின்ப வாழ்க்கையை விட்டு வெளியே ஏற முடியல, இருந்தாலும் கூட கடவுள் அதையெல்லாம் பார்க்கவில்லை, அவனுடைய எளிமை காரணமாக இறங்கி வந்து இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளுகிறான். அவளது கருணையுடையவன் நம்முடைய கடவுள். அதனாலதான் கடவுளையே நம்முடைய அடியார் பெருமக்கள் எல்லாம் குருநாதராகவே வழிபட்டு இருக்கிறார்கள். சுந்தர பெருமான் ஒரு பாடல்ல சொல்றார், மரிசேர்கையினே மதமாவுரி போர்த்தவனே, குறியே என்னுடைய குருவே என் குற்றேவல் செய்வேன், நெறியே நின்னடியார் நினைக்கும் திரு காலத்தியுள் அறிவே உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. ஒரு அற்புதமான பாடல். இதுல ரெண்டு மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் வந்துங்க கிடைத்தற்கரிய பொக்கிஷங்கள். 7:26 குறியே, நான் அடையக்கூடிய லட்சியமே, வாழ்க்கையினுடைய லட்சியம் யாருன்னா இறையருள், இறையருளை பெறுதல். அதற்கு வழிகாட்டக்கூடியவன் யாருன்னா குருவே, குருவே என் குற்றேவல் உன் குற்றேவல் செய்வேன். அப்படி நீ மண்ணுலகத்துக்கு இறங்கி வந்து இந்த மகத்தான உண்மைகளையெல்லாம் எனக்கு சொல்லி அருளி என்னை கைபிடித்து வழிநடத்தி அழைத்து செல்கின்ற பெருமானே, நெறியாக இருக்கக்கூடியவனே, நெறினா வழி, கடவுள் மார்க்கமாக இருக்கிறான், நெறியாக இருக்கிறான், அந்த நெறியை பின்பற்ற வேண்டும் என்பது இங்க குறிப்பு. நெறியே சிவருமான் நெறியாக இருக்கிறான், நம்ம எப்படி வாழணுங்கிற வாழுகின்ற வழிமுறைகளை அவன் காட்டுகிறான். நெறியே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன். ஆகவே உனக்கு இயன்ற, என்னால் இயன்ற உனக்கு திருவடிகளுக்கு என்னுடைய திரு தொண்டுகளை நான் செய்வேன், என்னை வழிநடத்தி அடைத்து செல்லக்கூடிய நெறியாக விளங்குவன், என்னுடைய குறிக்கோளாகவும் இருக்கிறாய், அந்த குறிக்கோளை அடையக்கூடிய நெறியாகவும் நீ இருக்கிறாய், அந்த குறிக்கோளையும் நெறிகளையும் சொல்லக்கூடிய குருநாதனாக இருக்கிறாய், உன்னுடைய திருவடிகளுக்கு என்னுடைய அளவில்லாத கைங்கரியத்தை நான் உனக்கு அர்ப்பணமாக செய்கின்றேன். இது வந்து சுந்தர பெருமான் இறைவனையே குருநாதனாக. இப்ப எதுக்கு நம்ம இதை சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நாம் செய்யக்கூடிய ஞான வேள்வி, இது வந்து ரொம்ப நீண்ட காலம் செய்யக்கூடிய ஞான வேள்வி, இந்த ஞான வேள்விக்கு கர்த்தாக்களாக இருக்கக்கூடிய குருநாதர்கள் இங்கு இருக்கிறார்கள், உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் தெய்வத்திடமிருந்து இறங்கி வந்தவர்கள். அவர்கள் எந்த நிலையிலிருந்து இந்த உண்மைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள்? இறைவனுடைய செய்திகளை தன்னுடைய வாயினால் சொல்லியிருக்கிறார்கள். சமுந்தரபெருமான் சொல்றார், எனதுரை தனதுரையாக நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார். என்ன பாடுற வச்சவனே அவன் தான். எனதுரை தனதுரையாக, நான் பேசல, எல்லா விதமான செய்திகளையும் சிவபெருமான் என் உள்ளின்று உணர்த்துகிறான். என்னுடைய வாயிலிருந்து அந்த சொற்கள் வருகின்றனவே தவிர, இந்த வாயிலிருந்து பேசுகின்ற பேச்சு, அதனுடைய துணி, அதனுடைய குரல், அதனுடைய சிந்தனை எல்லாம் சிவபெருமான் அப்படின்னு சொல்றார். ஆகவே இறைவனை அதனால நம்ம குருநாதராக வழிபடுகிறோம். அந்த குருநாதர்கள் நமக்கு இந்த செய்திகளை வழங்கி இருக்கிறார்கள். இந்த வலிமையான நம்ம ஆழ்ந்த எண்ணங்களோடு இதை கற்றாதான் இதனுடைய புனிதம் நமக்கு தெரியும். அதனால இந்த விஷயங்களை நான் வந்து அடிப்படையா இந்த விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அருணகிரிநாதர் முருகனை சொல்லும் பொழுது, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நீ நேரா முருகனா வா, வள்ளி தேவனோட வான்னு கேட்கல பாருங்க, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, நீ குருநாதனாக வந்து எனக்கு என்ன வழிகாட்டக்கூடிய கடப்பாடு உள்ளவர்கள் குருநாதர்கள். அதனால எனக்கு வழிகாட்டணும்னா நீ நீனே என்ன பண்ணணும், ஆறுமுகத்தோட வந்தா சரியா வராது, வள்ளிதேவனோட வந்தா சரியா, குருவா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. ஆகவே குருநாதன் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. இவர்கள் எழுதிய நூல்களை படிப்பது, சாத்திரங்களை நாமாக புரிந்து கொள்வது என்பது அவைகள் உள்ள நுண்பொருள்களை உணர்வதற்கு நமக்கு மிக கடினமாக இருக்கும். ஒருவேளை நுட்பமான பொருள் நமக்கு தெரியாமே போயிடும். அறிந்தவன் ஒருவன் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற படிப்புகளை எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் பெருமையான விஷயங்களைத்தான் சொல்லுகின்றன. ஒரு ஆசிரியன் சொல்லித் தருவதற்கும் மாணவன் தானாக பயில்வதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒரு ஒரு பாடத்தை வந்து 20-30 முறை படித்து புரிந்து கொள்ளுகின்ற பாடத்தை ஒரு முறை ஆசிரியன் சொல்லிக் கொடுத்தாலே இந்த பாடம் எளிதாக விளங்கும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது பருமையான பொருள்களுக்கு அதுக்கு அவ்வளவு தன்மை இருக்கிறது என்றால், நம்ம நுட்பமான பொருள்களையும் அதுவும் ஞான பொருள்கள், இவைகள் வந்து மானத காட்சியில் அனுபவித்து உணரக்கூடிய செய்திகளை நம்ம சொல்றோம்னு சொன்னா. ஆனா சாஸ்திரங்கள் பூராவும் குருநாதருடைய பெருமையை வலியுறுத்துகின்றன. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் திருமூலர். அதனால சரியான குருநாதர்களை தேட வேண்டும். அப்படி சரியான குருநாதர்களை தேடாவிட்டால் குருடும் குருடும் குருடாட்டம் ஆடி குருடும் குருடும் குடிவிடுந்தவாறே என்றெல்லாம் கூட சொல்லுகின்றார். அப்ப நல்ல சரியான குருநாதர்கள், நல்ல வழிகாட்டக்கூடியவர்கள், அவர்களுடைய உலக ஆயுத ஆசைகள். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு மாட மாளிகை கூட போகிற கட்டிக்கணும், நம்ம சில்க் சப்பா சட்டை போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. அவர் சம்பாதிக்கிறாரு, பொறுப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாரு. அவர் என்ன மேடம் வழி கட்டிட்டாருன்னா அவருடைய கொள்கைக்கும் அதுக்கும் ஒன்றும் இது இல்லை, புரண்டை இல்லை. ஆனால் இந்த ஞானத்தை பயிற்றுகின்றவன் பொருள் பற்று மிகுதியா இருந்துன்னு வச்சுங்க, அப்ப ஞானத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கே அவனுக்கு தகுதி இல்லைன்னு ஆயிடும். அப்போ அது ரெண்டும் சேரணும். அந்த மாதிரி யார் ஒருவர் அந்த அனுபவத்தை உடையவர்களாக சாஸ்திர ஞானம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களால் வழங்கப்படுகின்ற செய்தி நன்னீரா, நல்ல தண்ணி குடிக்கிறது போல, இந்த மினரல் வாட்டர் குடிக்கிற பாருங்க, அது போல இந்த சாஸ்திரத்தை நம்மளா படி தெரிஞ்சுக்கலாம். ஏன் அவர்கிட்ட போய் கேட்கணும்? அவருக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? குற்றவியல் செய்து கேட்கணும்னு சுந்தரர் சொல்றாரு, ஏன் போய் அவர்கள்லாம் சொல்லணும்? அவர்கிட்டலாம் போய் நம்ம குற்றவியல் கேட்கணும்னு சொன்னா, அப்படி செய்வது தானாகவே சாத்திரத்தை படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது கடல் நீரை குடிப்பது போல, தாகம் அடங்காது அப்படின்னு சொல்றார். சாத்திரத்தை ஓதினர்க்கு சத்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்க்கு நலம் வந்துருமோ, சாத்திரத்தை ஓதினர்க்கு தன் குருவின் வசன மாத்திரத்தே வாய்க்கு நலம் வந்துருமோ. திருக்கழுட்டிப்படியார் பாடல் இது. இது நம்ம சாஸ்திரத்தில் உள்ளதுதான், 14 சாத்திரத்துல ஒண்ணு. ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ, தென்னீர்மையாய் இதை செப்பு, தெளிந்த அறிவுடையவனே இதை சொல்லு. அப்போ இது கேட்க கேட்கதான் இதனுடைய ஞானம் வளரும். ஆகவே நம்முடைய சம வயதுடையவனாக இருந்தாலும், இந்த மெய்கண்டார் முதல்ல உட்கார்ந்துருக்காரு பாருங்க, இவர் தான் முதல்ல இந்த சாத்திரத்தை மண்ணுலகத்துக்கு கொண்டு வந்தவர். அந்த மெய்கண்டார் சின்ன குழந்தை, 2 வயது குழந்தை. என்ன 2 வயது பையன் இவன், என்ன நமக்கு சொல்றது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இழப்பு அவருக்கு அல்ல, அந்த இழப்பு யாருக்கான்? நமக்கா? எமக்கு ஏன் அவன்கிட்ட போகணும்? எவனுக்கு எவை தெரியும்? தமக்கு அவனை வேண்ட. யாருக்கு என்ன தெரியுமோ, அவன் சின்ன குழந்தையா இருந்தாலும் கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா சின்ன பையன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு 10-15 வயசு பையன் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான், தெரியுது அவங்களுக்கு தெரியுது. அதனால இவர் மைகண்டா 2 வயசு குழந்தை, இவருக்கு என்ன தெரியும்னு இல்ல. அவங்க வந்து 14ஆம் நூற்றாண்டுல 13ஆம் நூற்றாண்டு 14 நூற்றாண்டுகள்ல இந்த சாத்திரங்கள் நமக்கு மீண்டும் வழங்கப்படுகிறது. அது முடியும் சாஸ்திரம் இருந்திருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது. சைவ சமயம் தான் தொன்மை காலமாக இருந்து வந்திருக்கிறது. வழிபாடு சைவ வழிபாடுகள் இன்னைக்கும் கூட அமெரிக்காவில தோண்டி எடுத்து பார்த்தா உள்ள சிவலிங்கம் இருக்கு, ஜப்பான்ல தோண்டி எடுத்தா இருக்கு, சீனாவில தோண்டி எடுத்தா இருக்கு, அப்புறம் கம்போடியா போன்ற நாடுகள்ல, தாய்லாந்து போன்ற நாடுகள்ல தோண்டி எடுத்தா சிவலிங்க வழிபாடு இருக்கு. அப்ப காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற சமயம் இந்த 14ஆம் நூற்றாண்டுல தான் சாத்திரங்கள் வந்தன அப்படின்னு ஏன் வந்ததுன்னு கேட்கலாம் நீங்க இல்லையா. இது என்ன ஆகுதுன்னு சொன்னா, காலந்தோறும் இந்த உண்மைகள் மீண்டும் மீண்டும் இறைவன் அருளால் புதுப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு காலத்துக்கு தகுந்தது போல வழங்கப்படுகிறது. இப்ப அண்மை காலத்துல 14ஆம் நூற்றாண்டுல நமக்கு இந்த உண்மைகள் வந்திருக்கின்றன. அதனால இது என்ன 14ஆம் நூற்றாண்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நான் சொன்ன பாருங்க, சார் ஜான் மார்ஷல் அவர் வந்து இந்த மொஹெந்தரா ஹரப்பா நாகரிகத்தை தோண்டி எடுக்கும் பொழுது 8000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கெல்லாம் சிவலிங்க வடிவங்கள் இருந்திருக்கின்றன. அந்த 10 அவங்க 10 தான் சொல்றாங்க கடவுளை, அப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் அங்க இருந்திருக்கின்றன, அதெல்லாம் பார்த்திருக்கிறாங்க. ஆகவே எந்த வயதினராக இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தான், அனுபவமுடையவர்கள் அனுபவமுடையவர்களால், சாஸ்திர ஞானமுடையவர்களால் இந்த விஷயத்தை எளிமையாக எடுத்து நமக்கு சொல்ல வேண்டும் என்ற கருணை உடையவர்களால் சொல்லப்படுகின்ற இந்த சாத்திரத்தை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு இறைவனுடைய பேரருளால் உண்மையான தெளிவான ஞானம் நமக்கு வந்துடும். இது ஒரு 3 வருட செய்தியா இருக்கிறதுனால இந்த பவுண்டேஷன் தேவைப்படுது, சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன்னா இது வந்து நுண்மையான விஷயங்களை சொல்லுகிறோம், சொல்லும் பொழுது சில சமயம் மூளை ஏற்றுக்காது, மூளை ஏற்றுக்க தயங்கும். அப்ப அந்த மூளை ஏற்றுக்க தயங்கும் பொழுது அது என்ன செய்யும்னா, அதுகிட்ட ஒரு அஜ்ஞானம் இருக்கிற அந்த அஞ்ஞானம் என்னன்னு நம்ம சொல்றேன். அது என்ன சொல்லும், இதோ உளறிட்டு இருக்காரு இவரு, இதெல்லாம் சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காரு, இது நம்ம தொடர்ந்து போன்ற இதை விட அதுல இருக்கியா அந்த விஷயத்துல இருக்கியா, ஏன் எளிமையாகவும் சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு இவரு, என்னமோ 14ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு நம்ம தமிழுங்கிறாரு சொல்லி இதெல்லாம் மாயை பார்த்தா இது புத்தகத்துல இருக்கிறதெல்லாம் கடுமையா இருக்குது, இது ஒண்ணும் நம்ம ஒன்னும் பின்பற்ற மாதிரி இல்லை அப்படின்லாம் சொல்ல வைக்கும். ஏனென்றால் அஞ்ஞானத்தினுடைய ஆற்றல் பெரிது. அதை பற்றி நன்றாக தெளிவாக நாம் தெரிந்து கொண்டால், முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகத்திற்கு மனிதராக வந்திருக்கிறோம் நம்ம தெளிவான அறிவை பெற வேண்டும். ஞானம்னு சொல்றது அதுதான், தெளிவான அறிவு. அந்த தெளிவான அறிவை பெற்றுவிட்டால், நமது அறிவிலே தடை இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை மிக எளிமையாக இனிமையாக இருக்கும். நமக்கு கவலைகளோ அச்சங்களோ பயமோ எதுவுமே இருக்காது, வாழ்க்கையிலே இருக்காது, மனம் அமைதியுற்றிருக்கும். எப்படிப்பட்ட சலனங்கள் வந்தாலும் அதனால் மோதப்படாத ஒரு மனநிலை நமக்கு ஏற்படும். இந்த சாத்திரம் தெரிஞ்சிருந்ததுனால இந்த உலக வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, எப்படிப்பட்ட குமுறலான சூற்று சூழ்நிலைகள், வான் கெட்டு மாறுதம் வாய்ந்து அடல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சளிப்பறியா தன்மையன் நம்முடைய சிவபெருமான். வான் கெட்டு மாறுதம் வாய்ந்து இந்த ஆகாயமே உடஞ்சு துண்டு துண்டா போய், காற்று கலகலத்து போய் பெரிய சுனாமி புயல் எல்லாம் அடித்து, அடல் நீர் மண் கெடினும் 5 பூதங்களும் தன்னுடைய நிலையை விட்டு கலங்கினாலும் தான் கெட்டலின்றி சளிப்பறியா தன்மையன் நம்முடைய சிவபெருமான். இவன் மட்டும் எதுக்கும் அசைய மாட்டான், இது கொஞ்சம் பூதங்களுடைய விளையாட்டை பார்த்து அவன் கொஞ்சம் கூட அசரமாட்டான், அப்படியே நிலையாக இருக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அவனை பற்றி படிக்கின்ற நாமும் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற எல்லா சிக்கல்கள், எவ்வளவு அமைதியின்மை சுற்றுப்புற சூழல்கள் நடந்தாலும் மலை போன்று அஞ்சாது, கவலைப்படாது, சலனமில்லாது வாழக்கூடிய மிக உன்னதமான வாழ்க்கையை இந்த ஞானம் உங்களுக்கு கையிலே தரப்போகிறது. நீங்க இருக்கிற இடத்துல கையில கூட்டி உங்களுடைய கையில இதை வழங்க செய்ய இருக்கிறது. அதோடு கூட நம்முடைய எல்லா விதமான உடல் சார்ந்த நோய்களுக்கும் கூட மனநிலை தான் காரணம் என்று இப்பொழுது ஆராய்ந்து சொல்கிறார்கள் இல்லையா. இதோட ஐயா சொன்னாங்க, மனதில ஏதாவது ஒரு சலனம் ஏற்பட்டால் எதிர்பார்ப்புகள், பரபரப்பு ஏற்பட்டால் சுகர் ஏறுது, ரத்த அழுத்தம் கூடுகிறது, பரபரப்பு இருந்தால் வயிற்றிலே புண் ஏற்பட்டு குடல் அதாவது அந்த அல்சர்னு சொல்றாங்க இல்லையா, அது போல வருகிறது. ஆகவே நம்ம வந்து இறைவனுடைய அருள் கிடைக்கிறதோ இல்லையோ அது அடுத்தது வச்சுக்குவோம். இந்த உலக வாழ்க்கையும் மிக இனிமையாக அமைதியாக இருக்கும், உடல்ல நோய் இல்லாமல் இருப்பதற்கு கூட இந்த செய்திகள், மன உறுதி, தெளிவு, தீர்க்கம், முன்கூட்டி சிந்தனை செய்தல், வரப்போவதை அறிதல், இனிமேல் நாம் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்குரிய நல்ல செயல்பாடுகளை செய்தல், இதெல்லாம் நமக்கு இந்த அறிவு நமக்கு, இந்த ஞானம் நமக்கு வழங்கிவிடும். ஆகவே அதற்காக கூட நாம் இவைகளை எல்லாம் படிக்க வேண்டும். இந்த உண்மைகளை எல்லாம் படிப்பதற்கு ஒரு மாதிரியான ஒரு மனநிலையும் கூட நமக்கு தேவை. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் என்று மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். பரபரப்பு இல்லாமல் பரபரக்க வேண்டாம், பல்காலும் சொன்னேன் அப்படின்னு சொல்றார் குருஞான சம்பந்தர். பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் வளரும் என்று மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். அதுபோல இது போல உண்மைகளை எல்லாம் நல்ல அமைதியான எண்ணத்தோடு, மனதோடு, இதுல வந்து ஆர்வத்தோடு, ஆர்வம் ரொம்ப அவசியம். உடம்ப இங்க வச்சுட்டு எண்ணத்தை வேற ஒன்றை கொண்டு போயிட்டோம்னா நம்மால வந்து அந்த நேரம் வீணான நேரம். சார்ஜர் தருவது எது உயிரை மேம்படுத்தக்கூடியது? உண்மையான வாழ்க்கையை வாழ்வதற்காக இறைவன் நம்ம கொண்டு நீங்க விட்டுக்க, நம்மளா பிறந்து வரல பாருங்க. இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறக்கணும் நம்ம வேண்டாமா? இந்த மாதிரி உடம்புல வரணும் நம்ம வேண்டியிருக்கோமா? சில காரியங்களுக்காக நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக வரவில்லை, அது இடையில உள்ளது. நம்ம பார்க்க வேண்டும் என்ற காரியத்திற்காக இந்த உலகத்திற்கு படைக்கப்படும். அதற்கு உரிய காரியங்கள், அதற்குரிய செய்திகள், அதற்குரிய நடைமுறைகள் என்னன்னு நம்ம தெரியாம இருக்கலாமா? ஞானம் என்பது இதுலதான் இருக்குது, சைவத்தில்தான் இருக்குது. சைவ சித்தாந்தம் தான் இந்த உண்மைகளை தெளிவாக சொல்லுகிறது. இந்த உண்மைகளை தெரிந்து கொள்கின்ற வரையில் எவ்வளவுதான் எங்கையான் சுத்தினாலும் வாழ்க்கையை நாம் வாழ்ந்தவர்கள் ஆக மாட்டோம். நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே. உண்மைகள் அவ்வளவு நம்மை காப்பாற்றக்கூடியவைகள். சமயங்கிறது நம்மளை காப்பாத்தணும், கடவுள்ங்கிறது நம்மளை காப்பாத்தணும். அப்படி இல்லாட்டி எதுக்கு கூடி உட்கார்ந்து படிக்கிறது? ஒரு 50 பேர் கூட்டிட்டு இப்படிப்பட்ட ஹால வீணாகிட்டு எதுக்கு உட்கார்ந்துருக்கிறது? அது காப்பாத்தணும், காப்பாத்தும், மன அமைதியை தரும், வாழ்க்கைக்கு வழிகாட்டும், மன நிம்மதியையும் உயர்வையும் தரும், உயிரிலே ஒளி உண்டாக்கும், ஞான அனுபவங்களை தரும், நீங்கள் முக்காலம் உணர்ந்த மனிதர்களாக மாறி அமையலாம். இல்லாட்டி எதுக்கு நம்ம படிக்கணும், எதுக்கு அவசியம்? ஆனா இவ்வளவையும் நான் வந்து உங்களை மகிழ்விப்பதற்காக சொல்லவில்லை. இவ்வளவையும் இந்த சாத்திரம் உங்களுக்கு தெரியும், தெரிவிக்கும், தரும், கையிலே தரும். அதனாலதான் இறைவனை பற்றிய உண்மைகளை கூடி கூடி பேச வேண்டும் என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார். உன்னுடைய அவனுடைய செய்திகள், இந்த செய்திகள் எல்லாம் அவன் திருக்கையிலையில் இருந்து நமக்கு தந்த செய்திகள். அதனால இந்த செய்திகளை நாம் கூடி கூடி இதை அலசி ஆராய்ந்து இந்த உண்மைகளை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கூட்டமா கூடும்பொழுது ஒரு விஷயம், இதை பற்றி நன்றாக சத்சங்கம் என்று பெயர். சத்சங்கம்னா சாதாரண சொற்பொழிவெல்லாம் சத்சங்கமா நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. சத்துக்கள் எழுதிய நூல் இவர்களெல்லாம் சத்துக்கள், உண்மையை நேராக தரிசனம் செய்தவர்கள். இந்த நூலை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அது சத்சங்கமாக மாறி அமைகிறது. சாதாரணமாக உலகியல் வாழ்க்கையில் பொருளாதார சம்பாத்தியத்திற்காக வந்து ஒரு சொற்பொழிவு நிகழ்ந்தது என்றால் அது சத்சங்கம்னு நம்ம சொல்லக்கூடாது, சத்சங்கத்தை போயிட்டு வந்து சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சத்துக்கள் சொல்லக்கூடிய உண்மைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது அது சத்சங்கமாக மாறி அமைகிறது. அப்படி ஒளிபுருந்தியவர்களுடைய வார்த்தைகள் இப்ப நம்ம கேட்கின்ற நம்மை பக்கத்தில் இருக்கின்றவர்களையும் உறவு கொள்ள செய்கிறது. நம்ம ரெண்டு பேரும் பேசிக் கொள்ளும் பொழுது அது வலிமை அடைகிறது. அப்படி கூட்டமா இந்த விஷயங்களை கேட்டு ஆராய்ந்து ஒருவருக்கு ஒருவர் உரையாடிக் கொள்ளுதல் சிறப்பு என்று மணிவாசக பெருமான். வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார். இப்படி பழத்தின பிறகு அவனுடைய திருநாமத்தினுடைய மகிமைகளை தெரிந்து கொண்டு தனித்தனியாக உட்கார்ந்து ஜவம் பண்ணும் பொழுது தனித்தனியாக உட்கார்ந்துருக்கணும். இறைவனுடைய பெருமைகளை பேசும் பொழுது ஒன்னா உட்கார்ந்து விரிப்பார், கேட்பார், மெச்சுவார். விரிப்பார், உன்னுடைய பெருமைகளை எல்லாம் விரித்து சொல்வார்கள். கேட்பார், அப்படியா சேர்ந்து உட்கார்ந்து மெச்சுவார், ஆஹா இவ்வளவு உயர்ந்த உண்மைகள் இருக்கின்றனவா, ஞானம் இவ்வளவு எளிமையாகவும் உயர்வாகவும் இருக்கிறதா, இப்படிப்பட்ட ஞானம் இவ்வளவு காலம் நமக்கு தெரியாமல் போய்விட்டது, என்று எல்லோரும் பேசிக்கொண்டும் அதை உணர்ந்து கொண்டும் அதை ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டும் இறைவனுடைய லீலா விபூதிகளை எல்லாம் கேட்டு மெய்சிலித்து கண்மலர் அரும்பும்படியாகவும் இப்படியெல்லாம் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பேச்சு இந்த மண்ணுலகத்திலேயே விண்ணுலகை நாம் இறக்கி கொண்டு வர வேண்டும். அதற்கு இந்த சைவ சித்தாந்த சாத்திர கருத்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும், உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம அனுபவித்தவர்கள் என்ற முறையில இதோட 4 வகுப்பு நடத்திருக்குமா, இப்ப இவ்வளவு அனுபவங்களையும் தேக்கி வந்து இந்த முறை வந்து நீங்க இந்த மாதிரி மாறி அமைய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஆழ்ந்து ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கருத்துக்களை இப்ப நம்ம வந்து படிக்கிற கருத்துக்களை சாரமாக உள்ள எடுத்துக்கொண்டு நீங்களும் ஒரு வைப்ரண்டா, அதாவது அதிர்வுகள் நிரம்பியவர்களாக, அந்த ஆன்மீக அதிர்வுகள் உங்களுடைய உயிரிலும் ஒளிபெற வேண்டும். அந்த அதிர்வுகளோடு நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். உங்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் இந்த அதிர்வுகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அந்த ஞான தெளிவோடு இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். ஏன்னா இது 3 ஆண்டுகள் நடக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனே வந்து நான் உலக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆகவே இந்த தத்துவங்களை எல்லாம் இதை பரிபூர்ணமாக முடித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதற்கு ஆன்மீக தொடர்பாக சமய தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டியதற்கு வேற எந்த செய்திகளும் இருக்காது, அது கேரண்டி, நிச்சயமாக இருக்காது. இந்த செய்திகள் முற்றிலும் முழுமையானவை. ஏன் முழுமையானவைனா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப கார் செய்யறாங்க, முதல் கார் செய்யறாங்களே, அந்த கார் பாத்திருக்கீங்களா நீங்க யாராவது? முதல் செய்த கார், முதல் செய்த சைக்கிள் நான் பாத்திருக்க முடியாது. கொஞ்ச காலத்து செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இருக்கா இப்போ? அதே மாதிரி இருக்கா காரெல்லாம் இப்போ? இல்ல, அதுல பல்வேறு வித வடிவங்களிலும் மாற்றம் இருக்கிறது, நுட்பங்களிலும் மாற்றம் இருக்கிறது. மேலும் மேலும் அது வந்து நம்ம மென்மையாகவும் சுலபமாகவும் இயக்குவதற்கு தகுந்தது போல அமைந்திருக்கு பாத்தீங்களா? இது யார் செஞ்சது? மனிதன் செய்தது. மனிதனுடைய அறிவு குறைவுடைய அறிவு. ஆகிய குறைவுடைய மனிதன் முதல்ல அவனுக்கு மனசுக்கு தோன்றியபடி ஒரு கருவியை செய்தான், அது ஓடுச்சு. அது ஓடும் பொழுது சில அனுபவங்கள் ஏற்பட்டது. அப்ப என்ன பண்ணா? அதுல சில மாற்றங்கள் செய்தான், மறுபடியும் ஓடுச்சு, மறுபடியும் மாற்றங்கள் செய்தான். இப்படி மாற்றம் செய்து இப்ப வந்திருக்கு. இப்ப கூட என்ன மாற்றங்கள் செய்து என்ன வேற மாதிரி போகலாம். இது மனித அறிவு, குறைபாடுடைய அறிவு. குறைபாடுடைய அறிவு மெல்ல மெல்ல அனுபவத்தின் மூலமாக கற்று தெளிந்து மேலில் அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஏன் முழுமையானது, இதுல மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கலாம், மனிதனுடைய அறிவு தானே, அது வந்து இப்ப மாறி இருக்கு இல்லையா, இப்ப இந்த செய்திகள்லயும் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. ஏனென்றால் இதில் உள்ள அருளாளர்கள் முற்றிலும் இறைவன் வசமாக மாறினார்கள். இப்ப இந்த பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பேய் பிடிச்சவன் வந்து தன்னுடைய சொந்த மாதிரி பேச மாட்டான், வேற மாதிரி பேசுவான். என்னடா பேய் பிடிச்சு அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பேய் இவனை அதிர்ட்டித்து நின்று இவனுடைய உடலிலே இறங்கி வந்து அது தான் இவன் மூலமா செயல்படும், அவனை அமைக்கணும், அவனை டம்மி பண்ணிடும் சொல்லுவாங்க இல்லையா, அவன் அமைக்கிட்டு அந்த பேய் இவன் மூலமாக செயல்படுவதாக சொல்கிறார்கள் இல்லையா. அதுபோல இந்த சிவபெருமானே இந்த அருளாளர்களின் மீது வந்து இறங்கினான், இவர்களை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டான். அது செய்ய முடியுமானா விஷயம் இருக்கு. அவர்கள் தன்முனைப்பு இல்லாமல் தன்வசம் இழந்து நின்றார்கள். அப்பொழுது சிவபெருமான் அவர்களுக்குள்ளே அவருடைய உயிரிலே வெளிப்பட்டு நின்றான். வெளிப்பட்டு நின்ற நிலையில் இந்த நூல்கள் சொல்லப்பட்டன. அதனால முழுமையானவரிடமிருந்து வந்த இந்த சாத்திரமும் முழுமையுடையது. இதுல ஏதாவது மாற்றங்கள் செய்ய முடியுமானா? முடியாது. காரை போல, சைக்கிளை போல, மற்ற வடிவங்களை போல, ஒரு பில்டிங் போல மாற்றங்கள் செய்யும். இது முழுமையானவைகள். இன்னொரு 100 வருஷம் கழிச்சு, 1000 வருஷம் கழிச்சு, 1,000,000 வருஷம் கழிச்சு வேணா மொழி நடை மாற்றம் இருக்கலாமே தவிர, ஏன்னா அந்த காலத்துல பழங்காலத்துல வந்து தெய்வங்களாக இருந்தன. இப்ப உரைநடையா அவங்களுக்கு சொல்றோம். நாளை இன்னும் எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு காலம் வரலாமே தவிர, இந்த மூல கருத்துக்கள் மாறுபடாதவைகள். ஆக காலத்தால் இவைகள் முழுமையானவைகள், முழுமையான செய்திகள். அதனால இதை படித்ததும் பிறகு வேற ஒன்றை போய் ஒரு செய்தியை கேட்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லவே இல்லை.